الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس بدمائهم وأموالهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றாருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் இது அல்லாஹுடைய தெரிவு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த மார்க்கத்தை தான் மார்க்கமாக, தீனாக, ஷரீஆவாக நமக்கு பொருந்திக் கொண்டு அதை நமக்கு தெரிவு செய்து தந்திருக்கின்றான். அவன் இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்று பெயரையும் வைத்திருக்கின்றான். இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் இஸ்லாத்தை தான் நான் உங்களுக்கு மார்க்கமாக, தீனாக பொருந்தி கொண்டு விட்டேன். இந்த இஸ்லாம் என்ற வார்த்தையில் கூட எத்தனையோ அர்த்தங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். உலகத்திலுள்ள அநேகமான மதங்கள், மார்க்கங்கள் யாருடைய பெயரையாவது, யாருடைய ஊருடைய பெயரையாவது, ஏதாவது ஒரு முக்கியமான நகரத்துடைய பெயரை வைத்தாவது தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இவைகளுக்கு முற்றிலும் மாறாக இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய பதத்துடைய பொருளே சாந்தி, சமாதானம், அமைதி, ஈதேற்றம், இவ்வாறு பல பொருள்களை தாங்கிய ஒரு பதத்தை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்துக்குரிய பெயராக தெரிவு செய்திருக்கின்றான். இதே பெயரைத்தான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு தன்னுடைய பெயராகவும் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாம் என்ற பெயரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவனுடைய 99 திருநாமங்களில் அஸ்ஸலாம் சாந்தியானவன் என்ற அந்த பெயரும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமமாக இருக்கின்றது.
அது மாத்திரமல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை சாந்தியின் பக்கம் அழைக்குகின்றான். வல்லாஹு யத்உ இலா தாரி ஸலாம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாரு ஸலாமின் பக்கம் மக்களை அழைக்குகின்றான். நாளை கியாம நாளில் உள்ள எட்டு சுவர்க்கங்களில் மிக முக்கியமான ஒரு சுவர்க்கத்திற்குரிய பெயரும் தாரு ஸலாம் என்று, அந்த சுவர்க்கத்திற்கும் தாரு ஸலாம் என்ற பெயரையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அவர்கள் எங்கு எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் ஒருவர் அடுத்தவரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே முதலாவது பகிரக்கூடிய வார்த்தையும் இந்த அஸ்ஸலாம் என்ற வார்த்தை. இது எந்த காலத்திற்கும் பொருந்தும், எல்லா நேரத்திற்கும் பொருந்தும், எல்லா ஊர்களுக்கும் பொருந்தும். முழு உலகம், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, முழு உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் அனைத்து நேரத்திற்கும் பொருந்தும். இரவிலும் அஸ்ஸலாம் என்று சொல்லலாம், பகலிலும் அஸ்ஸலாம் என்று சொல்லலாம். ஒரு சிலர் மாற்று மதத்தவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை, காலையில் உள்ளதை மாலையில் சொல்ல முடியாது, மாலையில் உள்ளதை காலையிலே சொல்ல முடியாது. அமெரிக்காவிலே உள்ள ஒரு ஆள், அவர் அங்கே காலையிலே இருக்குகின்றார், இங்கே உள்ளவர் அவருக்கு அது இரவாக இருக்கும். அவர் குட் மார்னிங் என்றால் இங்குள்ளவர் அது இரவாகத்தான் இருக்கும். ஆனால் முழு உலகத்திலே உள்ளவர்கள் அஸ்ஸலாம் என்றால் முழு உலகத்தில் யாரையும் அது பொருந்தக்கூடிய அளவில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சலாமையும் ஆக்கி வைத்திருக்கின்றான். நாளைய கியாம நாள்ல சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை பயந்த நல்லடியார்கள் சுவர்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாடி அந்த அவர்களுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த சுவர்க்கத்துடைய அதிபதிகள் இவர்களை கண்டவுடன் சலாமுன் அலைக்கும், உங்களின் மீது சாந்தி உண்டாவதாக என்ற அங்கேயும் இதே சலாம் என்ற வார்த்தை. சுவர்க்கவாதிகள் அங்கே கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சலாம் என்ற வார்த்தை. லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அந்த சுவர்க்கத்தில் வீணான வார்த்தைகளை கேட்க முடியாது, குற்றமான வேற எந்த தகாத வார்த்தைகளையும் கேட்க முடியாது. சலாம் சலாம் என்ற அந்த வார்த்தையை தவிர உலகத்தில் உள்ள இரவுகளில் மிக முக்கியமான இரவு லைலத்துல் கத்ரி இரவு. அந்த இரவு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். தனஸ்ஸலுல் மலாயிக்கது வர்ரூஹ் ஃபீஹா பிஇذْنِ ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கே சாந்தி சமாதானம் நிலவும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாந்தியையும் சமாதானத்தையும் பல இடங்களில் உட்புகுத்தி இருக்கின்றான், பல இடங்களில் இணைத்து வைத்திருக்கின்றான் என்றால் இஸ்லாம் சாந்தியை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம், சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம், அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம். அமைதிக்கு மாற்றமான, சாந்திக்கு மாற்றமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை, அதை வரவேற்றதில்லை. அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களை விளைவிக்க கூடியவர்களுக்குரிய பல தண்டனைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். குர்ஆன்ல சூரா மாயிதாயில சூரத்துல் மாயிதாவுல குறிப்பிடுகின்றான், இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன் அன் யுக்தலு அவ் யுஸல்லபு. குர்ஆன்ல அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தம் செய்கின்றார்களோ, போர் புரிகின்றார்களோ, வயசாவுன ஃபில் அர்தி ஃபஸாதா, பூமியில எவர்கள் குழப்பங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணி குழப்பங்களை விளைவிப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய மிகப்பெரிய தண்டனை, ஐ யுகத்தலோ, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அவ் யுஸல்லபு, அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவ் துக்தா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் கிலாப், அல்லது அவர்களுடைய வலது கை இடது கால் அல்லது இடது கை வலது கால் வெட்டப்பட வேண்டும். அவர்களை அந்த நாட்டிலே கூட வைக்கப்படக்கூடாது, அவர்களை அந்த நாட்டை விட்டுமே நாடு கடத்தப்பட வேண்டும். பூமியில குழப்பம் பண்ணியவர்களுக்கு இதுதான் கேவலம், இதுதான் அவமானம். ஆகிறவுல மிகப்பெரிய அதாவது தண்டனை இருப்பதாக குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது முதல் அவர்களுடைய ரூஹ பிரிகின்ற வரைக்கும், அந்த கடைசி வினாடி வரைக்கும் மாற்று மத சமூகத்தார்களுடன் எந்த விதமான குழப்பங்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கரிசனையாக இருந்தார்கள். மக்காவுட முஷ்ரிக்கீன்களுடன் நபி அவர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால யூதர்களுடன் நபி அவர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். மக்காவில ஷிர்க் செய்யக்கூடியவர்களுடன் மதீனாவுல யஹூதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அவர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, குழப்பங்கள் ஏற்பட்டு விடக் கூடாது, அதன் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே யுத்தங்களும் போர்களும் வெடித்து உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டு விடக் கூடாது என்ற அந்த விடயத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நிதானமாக தூர நோக்குடன் நபி அவர்கள் செயல்பட்டார்கள். சில நேரங்களில் வழிச்சண்டையை இழுக்கவும் பார்த்தார்கள் யூதிகள். நபி அவர்களை இழுக்க பார்த்தார்கள், நபி அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்க பார்த்தார்கள். ஏன் நபியுடைய வீட்டு வாசலுக்கே வந்து நபி அவர்களை ஏசினார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்லிம் ஷரீஃபில பதிவு செய்திருக்கின்றார்கள், சில யூதர்கள் வந்து நபியுடைய வீட்டு வாசலுக்கு வந்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் என்றால் சாந்தி, சமாதானம், அமைதி. அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸாம் என்றால் அதாவது நாசமும் கேடும் உண்டாவதாக. அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்களும் ரொம்ப நிதானமாக அலைக்கும், அதுவே உங்களுக்கு உண்டாவதாக, அவ்வளவு தான் சொன்னார்கள். நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கு உண்டாவதாக. வீட்டுக்குள்ளே இருந்து செவிமடித்துக் கொண்டிருந்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களால் இந்த வார்த்தையை பொறுத்துக் கொள்ள முடியல. சொன்னார்கள், அனைக்கும் உஸ்தாமு வல்லானா, உங்களுக்கு சாபம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக, நாசம் உண்டாவதாக. அப்பொழுதும் அந்த யூதர்களை சந்திக்கல்ல கண்டிக்கல்ல ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் நபியோக கண்டித்தால, ஐயா ஆயிஷா அழைக்கிறீர்கள், ஆயிஷா ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா நடக்கிறீங்க, சொத்தா நடந்து கொள்ளுங்க, மிருதுவா நடந்து கொள்ளுங்க. கேட்டாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் அலம் தஸ்மாமா யகூலூன், அவர்கள் என்ன சொன்னாங்க நீங்க கேட்கலையா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க, யா ஆயிஷா அலம் தஸ்மாயி மா குல்து லஹும், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு நீங்க கேட்கலையா? அவர்கள் எனக்கு பாதகமாக ஏதாவது பதுவா செஞ்சாது பலிக்காது, அவர்களுக்கு நான் ஏதாவது துவா செஞ்சா பலிக்கும் உங்களுக்கு தெரியும் தானே. அந்த கட்டத்தில் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கல்ல, அவர்களுக்கு எதிராக சஹாபாக்களை ஒன்று திரட்டல்ல. பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல், என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து எனக்கு இப்படி ஏசுறாங்க, எனக்கு இப்படி திட்டுறாங்க, இவர்களை சும்மா விடக் கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த கட்டத்தில் கூட தன்னுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவுரையை தான் செய்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாந்தனை சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக முகத்துக்கு முகம் மறுமுனையில உடல் ரீதியாக பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். ஹைபருடைய யுத்தம், ஹைபரில் பெரும்பான்மையாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுடன் நேரடியாக பல கட்டங்களில் மோதி பார்த்தார்கள், ஆனால் மோத முடியல. ஏன்? நபி அவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. இவர்களுடன் வெளிரங்கமான சக்தி, நபி அவர்களுடன் ஆன்மீக சக்தி, அந்த கூவத்தை ரூஹானியா அந்த ஆன்மீக பலம் இருக்குது. எத்தனையோ வகைகளில் மோதியும் அந்த மோதல்ல அவர்களால் வெற்றி பெற முடியல. அதனால முடிவு செய்திருந்தார்கள், நபி அவர்களை இந்த உலகத்திலிருந்தே நாங்கள் அனுப்பி விடுவோம். ஒரு பெண்ணை பேசி அந்த பெண் நபி அவர்களுக்கு விருந்து கொடுப்பதை போன்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பு விட்டு கொடுக்கின்றார்கள். ஹைபரல்ல ஒரு பெண் நபி அவர்களுக்கு, யூத பெண்மணி நபி அவர்களுக்கு விருந்துக்கு அழைக்கின்றார்கள். அந்த பெண்ணு அழைத்த விருந்துக்கும் நபி அவர்கள் செல்கின்றார்கள். அந்த பெண் அவள் சமைத்த உணவிலே நஞ்சை கலந்து விடுகின்றாள். கொஞ்சம் சாப்பிட்டும் விட்டார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள், நபி அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஆற்றுடைய முன்னங்கால், அந்த முன்னங்கால் பேசுகின்றது, என் மீது நஞ்சு பூசப்பட்டிருக்கின்றது, என் மீது நஞ்சு கலக்கப்பட்டிருக்கின்றது என்ற ரிவாயத்தும் வந்திருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நீண்ட ரிவாயத் ஹதரத் புகாரியில் வருகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து இறுதியில் நபி அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது, இந்த பெண் தான் என்னை கொலை செய்வதற்காக வேண்டி நஞ்சூட்டப்பட்ட விருந்தை தந்தாள் என்று சொல்லியும், அந்த கட்டத்தில் கூட உடனடியாக நபி அவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்ய சஹாபாக்களுக்கு உத்தரவிடல. நபியுடைய பொதுவான ஒரு பண்பு என்ன, தனக்கு தீங்கு தந்ததற்காக யாரையும் பழிக்கு பழி எடுத்ததில்லை. ஒரு ஆள் எனக்கு தீங்கு தந்ததற்காக, தனக்காக, நபி அவர்களுக்காக யாரையும் பழிக்கு பழி வாங்கியதில்லை. முஸ்லிம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், அந்த தலைவரை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்த அந்த பெண்ணை அடையாளம் கண்டும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப வேளையில அந்த பெண்ணை கொலை செய்யும்படி உத்தரவிடல. ஆனால் சில ரிவாயத்துகள் வந்திருக்குது, அந்த பெண் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று. வேற ரிவாயத்துகள் வருது, அந்த நஞ்சூட்டப்பட்ட உணவை வேறொரு சஹாபி சாப்பிட்டு அவர் இறந்து விடுகின்றார். அவர் இறந்ததற்கு பழிக்கு பழியாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டதாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனாலும் அந்த கட்டத்தில் கூட ஒட்டுமொத்த யூதர்களையும் நபி அவர்கள் பழி வாங்கினார்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து தான் சதி திட்டம் தீட்டிருப்பீங்க, நீங்க தான் அந்த பெண்ணுக்கு உத்தரவிட்டிருப்பீங்க சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டுமொத்த யூதர்களையும் பம்புக்கோ யுத்தத்திற்கோ இழுக்கல்ல. யூதர்களாக இருக்கலாம், முனாஃபிகீன்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நபி அவர்கள் ஒட்டுமையுடனும் சகவாழ்வுடனும் அமைதியுடனும் நடந்து கொண்டார்கள். பல கட்டங்களில் யுத்தங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது, ஆனால் நபி அவர்கள் அதிலிருந்து எப்படியாவது தவிழ்ந்து நடக்கத்தான் பார்த்திருக்கின்றார்கள். முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா, அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அவன் ரொம்ப மோசமான பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றான். என்ன வார்த்தை? நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால், மதீனாவுக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்றால், கண்ணியமான நாம் கேவலமான இந்த இஸ்லாமியர்களை இந்த மதீனாவிலிருந்தே அப்புறப்படுத்தி விடுவோம் என்று கூறிவிடுகின்றான். இதை ஒரு சஹாபி கேட்டு விடுகின்றார், செவிமடித்து விடுகின்றார். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர் கூறிவிடுகின்றார். அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூலை நபி அவர்கள் அழைத்து கேட்டாங்க, நீங்க இப்படி சொன்னதாக இந்த சஹாபி வந்து கூறுகின்றார், நீங்க இப்படி சொன்னீங்களா? அவன் சொன்னால், சத்தியமாக நான் சொல்லல, ஆனால் பின்னால அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற சூராவுல வஹியின் மூலமாகவே அவன் எந்த வார்த்தையை சொன்னானோ அந்த வார்த்தையை குர்ஆனிலேயே இறக்கி வைத்து விட்டான். يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن الاعز منها الاذل. அவர்கள் சொல்வார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாங்க கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவர்கள் சொல்வதாக குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கியும் கூட இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் இவருடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா ஏற்கனவே அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். இந்த செய்தி அவருக்கு கேள்விப்பட்டு அவரே நபிரத்தில் வந்து, யா ரசூலல்லா, என்னுடைய தந்தை இவ்வாறு சொன்னதாக, அதை உண்மைப்படுத்தி குர்ஆன்ல வஹி வந்ததாக நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய தந்தையை கொலை செய்ய நீங்க வேறு யாருக்காவது உத்தரவிட்டால் அதை என்னால சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அதனால் நீங்க எனக்கு அனுமதித்தாங்க. என்னுடைய பாப்பாவுடைய தலையை நானே கொண்டு வருகின்றேன், என்னுடைய பாப்பாவுடைய கழுத்தை நானே வெட்டி வருகின்றேன் என்று அவருடைய சொந்த மகன் கேட்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் என்ன, நீங்க கேவலமானவங்க, நீங்க மோசமானவங்க, நாங்க கண்ணியமானவங்க, அதை உண்மைப்படுத்தி குர்ஆனுடைய ஆயத் தெரிஞ்சியும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்கைகளுடன் நல்ல விதத்தில் தண்டடைந்து கொண்டார்கள். இந்த அளவுக்கு நான் புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் இதே அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் அவன் வஃபாத்தாகிற நேரத்தில் அவன் ஒரு வசிய செய்து செல்கின்றான், நான் இறந்தால் முஹம்மதுடைய ஜுப்பாவை கொண்டு என்ன கஃபன் செய்யணும், அவர் தான் வந்து என்னை தொழுக வைக்கணும். அதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகின்றார்கள். தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்குகின்றார்கள் அந்த முனாஃபிக்கைகளுடைய தலைவனை, இதன் மூலம் நீங்க கஃபன் செய்யுங்க, நபி அவர்களை தொழுவிப்பதற்காக செல்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கரத்தை பிடித்து இழுக்குகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கடந்த காலங்களில் உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பல விதங்களில் விரோதமாக இருந்த இவனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க? ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உமர் விடுங்க, நீங்க என்ன, அல்லாஹ்வுடைய தடை இன்னும் வரல, அல்லாஹ் தொழுவிக்க வானாம் என்று சொல்லல. நபி அவர்கள் அங்கே சென்று அவனுடைய ஜனாசாவை குழியில வைத்துட்டாங்க. அந்த ஜனாசாவை வெளியிலே எடுத்து மீண்டும் நபி அவர்கள் தொழுக வைக்கின்றார்கள். பின்னால குர்ஆனுடைய ஆயத் வருது, வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி, நிரந்தர குஃப்ருடன் இறந்த ஒருவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கப்ருக்கு பக்கத்தில் நீங்க நிற்கவும் கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது அல்லாஹ்வுடைய தடை வந்து விட்டது, இதற்கு பின்னால நான் தொழுவிக்கவும் மாட்டேன், அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன். சில நேரம் நாங்க கேட்கலாம், ஏன் நாங்க இவ்வளவு பணியோனும், நாங்க ஹக்கிலே தானே இருக்கிறோம், நாங்க உண்மையிலே தானே இருக்கிறோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இது பணியது என்பதல்ல, ஒரு தூர நோக்குடன் இஸ்லாமிய உம்மாவை பாதுகாக்கணும், இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கணும், இஸ்லாமியர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்கணும். சில நேரங்களில் அவர்கள் முரட்டுத்தனமா, சில நேரங்களில் அவர்கள் அறியாமையாக நடந்து, நாங்களும் அதே அறியாமையுடன் நடந்தா வீணா படி போறது எங்கட உயிர்களும் எங்கட பொருள்களும் தான். கடந்த காலங்களுடைய பல கஷப்பான அனுபவங்கள் எங்கள் எல்லோருக்கும் முன்னால இருக்குகின்றது. இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால தான் பல சட்டங்களில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நேரங்களில் விட்டு கொடுப்புடன் நடந்தார்கள். இந்த அளவுக்கு இந்த பைத்துல்லாவுடைய விடயத்தில் முஸ்லிம் ஷரீஃப்ல வர ரிவாயத் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, ஆயிஷா எனக்கு நிச்சயமாக ஒரு ஆசை ஒன்று இருக்குது, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல்லாவை கட்டிய மாதிரி கட்டணும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல்லாவை ஃபுல்லா கட்டி இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் முன்னால, என்னுடைய நுபுவத்துக்கு முன்னால இந்த குரேஷியர்கள் பைத்துல்லாவை கட்டுற நேரத்தில் ஹலாலான பணம் முடிந்து விடுகின்றது. அதனால் இந்த ஹதீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹாஃப் சுவர் அந்த பகுதி அப்படியே விட்டுட்டாங்க, அதுவும் பைத்துல்லாவுடைய உள்பகுதி. அதனால தான் தவாப் செய்யும் பொழுது அதற்குள்ளே போகக்கூடாது, அதற்கு வெளியால தான் தவாப் செய்யணும். என்னுடைய பல நாட்களுடைய ஆசை என்னண்டா, அதையும் பைத்துல்லாவுடைய உட்பகுதியுடன் சேர்க்கணும், அந்த தாப்பையை உடைத்து அதையும் பைத்துல்லாவுடைய உள்பகுதியுடன் சேர்க்கணும். அதற்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பைத்துல்லாவுக்கு ரெண்டு கதவு வச்சு கட்டினாங்க, ஒன்றால் உள்ளே செல்வதற்கும் மற்றொன்றால் வெளியிலே வருவதற்கும். என்னுடைய ஆசை பைத்துல்லாவின் இந்த ரெண்டு மாற்றத்தையும் செய்யணும் என்று. ஆனா ஒரே ஒரு பயம், இந்த மக்கா மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் இப்பொழுது தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, நான் இந்த நேரத்தில் இந்த காபத்துல்லாவை உடைத்து அதை புனர் நிர்மாணம் செய்ய ஆரம்பித்தா மக்கள் பேசுவாங்க, முஹம்மத் எல்லாத்திலையும் கைய வச்சு காபத்துல்லாவில் கூட கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார்கள் என்பதனால நான் காபத்துல்லாவை கட்டுவதை கூட விட்டு விட்டேன் என்றார்கள். ஏன் நபி அவர்கள் சொன்னா சஹாபாக்கள் கேட்காமலா இருப்பாங்க? நபி அவர்கள் இந்த கட்டாயம் செய்யணும் சஹாபாக்கள் ஏற்றுக் கொள்ளாமலா இருப்பாங்க? இருந்தாலும் யாராவது ஒருவர், யாராவது இரண்டு பேர் அதை எதிர்த்து பேசி எப்படி நீங்க காபத்துல்லாவா உடைப்பீங்க பேசி அங்கே ஒரு குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல்லாவை உடைத்து, அதாவது அந்த ஹதீம் என்ற பகுதியை உடைத்து, அதையும் அந்த மற்ற காபத்துல்லாவுடைய பகுதியுடன் சேர்ப்பதை கூட விட்டுவிட்டார்கள். ஏன்? ஃபித்னா வரக்கூடாது, குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இஸ்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் மக்களுடைய அமைதி, மக்களுடைய ஒற்றுமை, மக்களுக்கு மத்தியில் நிம்மதி, இதைத்தான் ஆதரிக்கின்றதே தவிர எந்த கட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு அச்சமான, ஒரு பதட்டமான, ஒரு பயங்கரமான சூழல் ஏற்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பியதில்லை. ஏன்? பரிகாசத்திற்கு நீங்க ஒரு ஆளை பயமுறுத்துவது கூட ஹலால் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பரிகாசத்திற்காக பயமுறுத்துவது கூட கூடாது. உண்மையான மூமின் யார் என்றா, அடுத்த மக்கள், மற்ற மக்கள் அவர்களுடைய பொருள், அவர்களுடைய உயிருக்கு யாரை கொண்டு பயப்படாமல் இருப்பார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமின். உதாரணத்திற்கு ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இருக்கின்றார், பக்கத்து வீட்டுக்காரன் இந்த முஸ்லிமிடமிருந்து பயந்து கொண்டே இருக்கிறார், இவர் என்னுடைய பொருளை கொள்ளையடிப்பாரோ அல்லது இவர் எனக்கு ஏதாவது உடல் ரீதியான ஆபத்தை செய்வாரோ என்று பயந்தால் நபியுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் அவர் உண்மையான மூமின் அல்ல. மீலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்றால், சில வேளைகள் நாங்கள் ஹக்கில் இருப்போம், அவர்கள் பாத்தில் இருப்பாங்க, ஆனால் சமூகத்துடைய நலனை கருத்தில் கொண்டு சில நேரங்களில் நபி அவர்கள் விட்டுக் கொடுப்புடன் நடந்திருக்கின்றார்கள். மேலான அதுக்கு மிகப்பெரிய சான்றோ ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல, ஒட்டுமொத்தமானவர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல. ஏதோ ஒரு சில விகிதாச்சார ஒரு சிலர்கள் இருப்பார்கள், ஒரு வீதம் இரண்டு வீதமானவர்கள் இருப்பார்கள், எப்படியாவது ஏதாவது முஸ்லிம்களை வம்பு கீழுக்கோணும், முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை குறைக்கணும், முஸ்லிம்களுடைய வருமானத்தை குறைக்கணும், முஸ்லிம்கள் அவர்களுடைய ஜனம் பெருகிக் கொண்டே, அவர்களுடைய ஜனத்தொகை கூடிக்கொண்டே செல்கின்றது, அதை இல்லாமலாக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு வகையில முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக வேண்டி வேண்டும் என்றே வலிச்சண்டைகளை இழுப்பார்கள். நம்முடைய கடைகளுக்கு வந்து சாப்பிடுவாங்க, சில வேளை பணத்தை தரமாட்டாங்க, பொருள்களை வாங்குவாங்க, சில வேளை பணத்தை தரமாட்டாங்க, விலைகளை சொன்னால் சில வேளை சண்டைகளை குடிப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஏன் வாகனங்கள் ஓட்டக்கூடிய நேரத்தில் எங்களை சில சகோதரர்கள் பைக் ஓட்டுவார்கள், அல்லது த்ரீ வீலோ அல்லது வேற வாகனங்களோ ஓட்டக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வேகமாக ஓட்டி யாருடனாவது மோதி, முஸ்லீம் அல்லாத ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது மோதி ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் போதும், அவர்கள் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து ஏற்பட்ட சேதம் சின்ன சேதம், அவருடைய உடலுக்கோ பொருளுக்கோ ஏற்பட்ட சேதம் சின்ன சேதம், ஆனால் அந்த சின்ன ஒரு விவகாரத்தை வைத்து என்ன செய்வாங்க, அந்த முழு வாகனத்தை அடித்து நொறுக்கி அதை தீப்பற்றி பத்தி எரிய வைப்பாங்க. அந்த மோதியவனை எந்த அளவுக்கு அடிப்பாங்க? கடந்த இரண்டு வாரங்கள் எங்களை பல சகோதரர்கள் இறந்தும் இருக்கின்றார். ரெண்டு மூணு சகோதரர்கள் அடிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அடி, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், வைத்தியசாலையில் கொண்டு போய் வைக்கின்றார்கள். மூன்று நாளைக்கு பின்னால, நான்கு நாளைக்கு பின்னால ஒரு கையில மேல மரணித்து விடுகின்றார். இது அவங்க செஞ்சாலும் நாங்க செஞ்சாலும் தவறு. இதை யாரு ஹெண்டில் பண்ணணும்? இதை பாதுகாவலர்கள், யாராவது மோதினா பாதுகாவலர்கள் அங்க வரணும். எங்க சில சகோதரர்கள்ட்ட மிஸ்டேக்கும் இருக்குது, ஏதாவது ஒண்ணு நடந்த உடனடி அவன் அடிக்கிறது, உடனடி அந்த வாகனத்தை தூளாக்கிறது, உடனடி அந்த வாகனத்தை கொளுத்துறது. இது நமக்கும் அனுமதி இல்லை, அவர்களுக்கும் அனுமதி இல்லை. எங்க சில பள்ளிகள்ல யாராவது ஒருவர் ஸ்லீப்பர் களவு எடுக்கிறார், நம்முடைய செருப்புகளை களவெடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவன் களவெடுத்த செருப்பு ஒரு 1000 2000, ஆனால் அதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அட்டி பல லட்சம். நாங்கள் யோசிக்கணும், நாங்க அவன் அடி செய்யணுமா? யாராவது உண்மையில் அவர் திருடுறார், அது சரி, அது உண்மை சொல்ல வரல, அது பில, அது தவறு, அது குற்றம். ஆனால் தண்டனையை நானும் நீங்களோ கொடுக்க இயலாது. தண்டனையை கொடுக்கக்கூடியவர்கள்தான் கொடுக்கணும், அதை பாதுகாவலர்கள்ட்ட ஒப்படைக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இது மாதிரி நம்முடைய சமூகங்கள் அடிக்கடி நடக்குகின்றது. சில வேளையில் நம்முடைய புல் பேஸ் கவர் பண்ணின பெண்மணிகள் ஃபுல்லா முகத்தை மூடிக்கொண்டு அவர்கள் வசதி இல்லை, அதனால பொது வாகனங்கள்ல போவாங்க, பஸ்கள்ல பிரயாணம் செய்வாங்க, ட்ரெயின்கள்ல பிரயாணம் செய்வாங்க. சில நேரங்கள்ல பஸ்கள் ட்ரெயின்கள்ல நெருக்கம் ரொம்ப அதிகமாகி சில வேளையில யாருடைய மீனிலையாவது கொஞ்சம் உரத்தி விட்டால், கொஞ்சம் முட்டி விட்டால், அந்த நேரங்களை நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். எங்கட உங்களுக்கு தெரியும் இதனுடைய பொறுமதி, இதனுடைய பார தூரம். ஆனால் ஈமான் இல்லாதவர்களுக்கு பார தூரம் தெரியாது, இதனால் ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசம் விளங்காது. அந்த நேரத்தில் நாங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் உரசி விட்டாலோ அல்லது தெரியாமல் பட்டு விட்டாலோ, ஆ நீங்க எங்களை தொட்டுட்டீங்க, நீங்க எங்களை அப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்க, அதன் மூலம் சில பேர பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க உடனடியாக என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படி வரும் சொந்த வாகனத்தை சொல்லுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களை சில தாய்மார்கள் பெண்மணிகள் புல் ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு சில வைத்தியசாலைகளுக்கு போவாங்க. எல்லோரும் நல்ல ஒரு சில நர்ஸ்மார், ஒரு சில ஊழியர்கள் கொஞ்சம் துவேஷமா நடப்பார்கள். ஆனால் நாங்க அதற்கு நமக்கு நன்மை இருக்குது, 100க்கு 100 நாங்க நண்போனும், நாங்க நம்போனும். இஸ்லாமிய முறைப்படி ஷரியாவுடைய அடிப்படையில வாழ்வதன் மூலமாக எங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு எங்களுக்கு 100க்கு 100 கூடிகள் இருக்குது. அதனால் அதை கலட்டி போடுறல்ல, அதை அவுத்து போடுறல்ல, ஆனால் ரொம்ப கவனமான முறையில் நிதானமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ளணும். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுக்கு முன்னால் இருந்த நிலையை விட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாட்டுடைய நிலைமையை ரொம்ப அழகாக்கி வைத்திருக்கிறான். எங்களுடைய துஆவும் இதே போன்று தொடர்ந்து அல்லாஹ் வைக்க வேண்டும். ஆனால் நாம் இன்னும் நாம் நம்முடைய நிலைமைகளை, நம்முடைய குணங்களை, நம்முடைய பழக்க வழக்கங்களை சீராக்கணும். சில நேரங்கள் திடீர் திடீரென்று நம்மை வழி சண்டைக்கு இழுப்பதற்காக யாரோ எவரோ எதையாவது செய்து விடுவார். அந்த நேரத்தில் ஆத்திரப்படுறல்ல, அந்த நேரத்தில் அவசரப்படுறல்ல, ஏதாவது வேலைகளை செய்து விடுறல்ல. ஒரு கருத்து வந்தால் அந்த கருத்தை கருத்தின் மூலமாக எதிர்கொள்ளணும். ஏதாவது ஒரு பேச்சு வந்தால் அந்த பேச்சை பேச்சின் மூலமாக எதிர்கொள்வது தான் இஸ்லாமிய கலாச்சாரம். அதற்கு மாற்றமாக அடிகள்ல சண்டைகள்ல சச்சரவுகள் ஈடுபட்டால் வீணாக பழி போறது நம்முடைய உயிர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் ரொம்ப நல்லவர்கள். எங்களை பற்றி சரியா தெரியா, இஸ்லாமிய பண்புகளை பற்றி தெரியாது, இஸ்லாமிய அகலாச்சார குணங்களை பற்றி தெரியாது. அவர்களுடன் நெருங்குவோம், அவர்களுடன் பழகுவோம், அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுப்போம், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்வோம். அவர்களில் யாரும் முக்கியஸ்தர்கள், மத குருமார்கள் இருப்பார்கள், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் இருப்பார்கள், ஊர் மக்களால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக சேவையாளர்களுடன் நாங்களும் நெருங்குவோம். அவர்களுடைய பாஷையை, விசேஷமாக சிங்கள பாஷையை நாங்கள் படிப்போம். அவர்களுடன் நெருங்கி அவர்களுடன் நாங்கள் நெருங்கி பழகினோம் என்றா, இப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த சந்தேகங்கள் அல்லது யார் யார் தவறான குற்றச்சாட்டுகளை சொன்னார்களோ அவைகள் எல்லாம் பொய் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த சகவாழ்வு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. எல்லா தரப்பில் உள்ளவர்களும், விசேஷமாக உலமாக்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், ஊடகத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய அகலாம், எங்களுடைய பண்புகள் குணங்களை காட்டி மாற்று மதத்திலே உள்ள ஒரு சில விஷமிகள் பரத்தக்கூடிய அந்த பொய்ப்பிரச்சாரங்கள் அல்ல, எங்கள்கிட்ட நல்ல பண்புகள் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, நாங்கள் அப்படியாப்பட்டவர்கள், நாங்கள் இப்படியாப்பட்டவர்கள் என்ற அந்த நல்ல பண்புகள் நல்ல குணங்களின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, பதட்டமான சூழலை ஏற்படுத்த யார் யார் திட்டங்களை திருத்துகின்றார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களுடைய திட்டங்களை சவுடுபொடியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை மேலாலும் கீழாலும் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கே யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.